மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அன்பின் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துகள் மாத்திரமல்ல, ஈரோட்டில் இருக்கிற உங்கள் உடல் அங்கங்களும் பரிசுத்தவான்களுமாயிருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் சார்பில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கிறிஸ்து நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபை நம்மோடு இருந்ததுனால இந்த ஒரு பட்டணத்தில் தேவனுடைய கிருபையில் அவருடைய பிள்ளைகளாக நாம் யாவரும் ஒன்று கூடி வரவும், தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை குறித்து நாம் கேட்கவும், இந்த கடைசி நாளுக்குரிய பூர்ணமாக்கப்படுகிற காரியத்தில் கவனமாக நம்முடைய எல்லா சிந்தைகளையும் எண்ணங்களையும் திருப்பி ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம நாளுக்கு நாள் முன்னேறி செல்வதற்கும் வாய்ப்புக்காய் நம்முடைய அன்பு தகப்பனுக்கு நம்முடைய அன்பின் கர்த்தர் மூலமாய் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் யாவரும் ஏறெடுத்துக் கொள்வோம். மேலும் இந்த நாளில் இந்த இரண்டு நாள் இந்த ஒரு கூடுகை மிகவும் ஆசீர்வாதமானது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நிலைத்திருப்பதற்கும் உறுதியோடு கர்த்தர் இயேசுவை பற்றி கொண்டு இந்த ஒரு ஓட்டத்திலே ஓடுவதற்கும் மிகவும் இது பிரயோஜனம் உள்ளது. கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட வாய்ப்பு, அது நாம் எப்போதுமே சிந்தித்து கலந்து கொள்வது மாத்திரமல்ல, இந்த ஒரு வாய்ப்பை மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுக்கு பிரியமான அந்த ஒரு ஜீவியம் ஜீவிப்பதற்கு ஏற்ப இந்த ஒரு நாள் கூட நம்ம பயன்படுத்திக் கொள்வது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட நமத்தையில் புதிதாக உடன்படிக்கை செய்திருக்கிற சகோதர சகோதரிகள் கூட இருக்கிறாங்க, அவர்களுக்கும் அன்பின் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்போது நம்ம பாடத்துக்குள்ள கடந்து செல்லலாம் சகோதர சகோதரிகளே. பாடத்தினுடைய தலைப்பு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதற்கான சாட்சியங்கள். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு இருப்பதற்கான சாட்சியங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தலைப்பு கேட்கும்போது நிச்சயமாக நம்முடைய சிந்தையில ஒரு எண்ணம் வரலாம். ராஜ்யம் பற்றி அநேக வகையில கோணத்தில் தேவனுடைய சத்தியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கு இருக்கிற நாம் அனைவரும் இந்த ராஜ்யத்தினுடைய சத்தியத்தில் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் இயேசுவின் தலைமையின் கீழ் இன்று ஆவிக்குரிய ரீதியில் நடைபெற்று வருகிற இந்த ஒரு ஆளுகையின் மீது நம்பிக்கையுடைய சின்னங்களாக இந்த இடத்துல நாம் யாவரும் இருக்கிறோம். இந்த ஒரு சத்தியத்தை குறித்து நம்ம இன்னைக்கே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேக காலத்திற்கு முன்பாக தேவன் அவருடைய பரிசுத்த அந்த ஒரு சத்தியத்தை அவருடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக அநேக விதத்தில் காலகட்டங்களில் நமக்கு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஒரு காரியம் நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட கர்த்தர் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து படிக்கும்போது நம்ம கவனிக்கலாம். லூக்கா 1:32-34 வரை நம்ம வாசிக்கலாம்.
அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை என்றார்.
பாருங்க, இந்த ஒரு வசன பகுதியில் கர்த்தர் இயேசுவினுடைய பிறப்பை பத்தி பேசிருக்குது. அப்ப இந்த வசனம் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசுனுடைய பிறப்பை மாத்திரம் பேசாம அடிஷனலா அவர் செய்ய போகிற மிக ஒரு உன்னதமான வேலையை பத்தி பேசிருக்கு. பாருங்க அந்த வசனம் 33 வசனம்.
அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது
பாருங்க, அவர் யாக்கோபினுடைய குடும்பத்தை என்றென்றும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் இயேசுனுடைய பிறப்பை மாத்திரம் சொல்லாம அதே சமயத்தில் அவருடைய வேலைகள் பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கு. பொதுவாக கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு வசன பகுதிகள் கர்த்தர் இயேசுனுடைய பிறப்பு பற்றி அவங்களை அனுசரிக்கும் போது கிறிஸ்துமஸ் நாட்களில் இந்த ஒரு வசனம் அழகாக மனப்பாடமா ஒப்பிப்பாங்க. நம்ம கூட அந்த அனுபவத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். அப்ப பொதுவா அவங்க எல்லாருக்குள்ளயும் இந்த ஒரு வசனம் உள்ள இருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான பகுதி அவங்க மறந்திருக்கிறாங்க. கர்த்தர் இயேசுனுடைய பிறப்பு மாத்திரம் இருக்கு, ஆனால் அவர் மூலமாக தேவன் செய்கிற அந்த மகத்துவமான காரியம் பற்றி அவங்க அறியவே இல்லை. அதுதான் முக்கியம் சகோதர சகோதரிகளே. ஆனா இன்னைக்கு நாமும் அறிந்திருக்கிறோம், உண்மையாகவே அந்த ராஜ்யத்தில் நம்ம இருந்து கொண்டு அதை அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த விஷயம் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்லாமல் யூதர்களுக்கு கூட அறியல. யூதர்கள் இதுல முதல் பகுதியை விட்டுட்டு இரண்டாம் பகுதி மேல ரொம்ப விசுவாசம் வச்சிருந்தாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் இது அப்படியே உல்டா இருக்கு. அவங்க முதல் பகுதி மேல முழு விசுவாசம் இருக்கு, இரண்டாம் பகுதி மேல விசுவாசம் இல்ல. முதல் பகுதி கர்த்தர் இயேசுனுடைய பிறப்பு, பிறப்பு பத்தி முழு விசுவாசம், அவர்தான் மேசியா, கிறிஸ்தவர்கள் நன்கு அறிந்திருக்கிறாங்க. ஆனால் யூதர்கள் இந்த விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் இல்ல. அதே சமயத்தில் இரண்டாவது பகுதி அவருடைய ராஜ்யம் பற்றி, அவர் வந்தார் ராஜ்யம் ஆளுகை பண்ணுவார். ஆனால் இதை யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வலுவா பிடிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்து வருவார், அவர் இந்த உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொள்வார், அதுல இஸ்ரேலை முதன்மையாக வைப்பார். யூதர்களுடைய மனசுல இன்னும் ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தெய்வீக திட்டம். ஆனால் மேசியா வந்துட்டாரான்னு கேட்கும் போது அவங்க இல்லை இல்லை, மேசியாவுக்காக காத்திருக்கிறோம். இது பாருங்க, ரெண்டு விதத்திலையும் இப்படித்தான் இருக்கு. இதை இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் சர்வ வல்லமுள்ள பிதாவை அறியல, ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனா யூதர்கள் பார்க்கும்போது அவர்கள் சர்வ வல்லமில்ல பிதா யாருன்னு அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனா அவருடைய நேசகுமாரன் மேசியாவை பற்றிய காரியத்துல இன்னைக்கு வரைக்கும் அவங்கள் அவ்வளோ விஷயம் இல்லை. ரொம்ப தெளிவா நம்ம இதை அறிந்திருக்கிறோம். ஆனால் சகோதர சகோதரிகளே, விஷயம் என்னன்னா, இந்த வசன பகுதி வாசிக்கும் போது ரொம்ப தெளிவா காமிக்குது, மேசியா வருவார், அவர் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். ரொம்ப தெளிவா இருக்கு, இஸ்ரேல் மாத்திரமல்ல முழு உலகத்தையும் ஆளுகை பண்ணுவார். இந்த ஒரு காரியம் முதலாம் வருகையில கர்த்தர் இயேசு வரும்போது யூதர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், கண்டிப்பாக மேசியா வருவார், அவர் ஆளுகை பண்ணுவார். ஆனால் அவர் வந்த போதோ அவரை நிராகரிப்பு செய்துட்டாங்க, அவரை ஏற்றுக்கொள்ளல. காரணம் என்னன்னா, அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் வேற, ஆனா நடந்த விஷயங்கள் வேற. இன்னொரு வகையில சொல்லணும்னா, தெய்வீக திட்டம் வேறையா இருக்கு, ஆனா இவங்க கற்பனை கொண்டு பண்ணி கொண்டிருந்தது வேறையாக இருக்கு. அந்த தெய்வீக திட்டத்தை அறிந்து கொண்ட வகையில அவங்க மனதில் இருந்துட்ட கற்பனை வேற, ஆனா உண்மையிலேயே தெய்வீக திட்டம் வேறையா இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் இயேசு அவர் முதலாம் வருகையில வந்திருக்கும் போது யூதர்கள் அவரை நிராகரிப்பு செய்துட்டாங்க. ஆனால் தேவையான எல்லா விஷயங்களுமே தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இப்ப நம்ம அதெல்லாம் பார்க்க போறதே இல்லை. ஆனா இதெல்லாம் இந்த பாடத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால ஒரு அறிமுகம் நம்ம கொடுக்கிறோம். இப்ப நம்ம பாடத்தினுடைய கான்செப்ட் என்னன்னா, ராஜ்யம் ஸ்தாபனம் ஆயிடுச்சா இல்லையா அது நம்ம பேச போறதே இல்லை. நம்ம எல்லாரும் அந்த உறுதியில நிக்கிறோம் இன்னைக்கு. ஆனால் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்குது அப்படின்ட்டு எப்படி சொல்றீங்க, எப்படி நம்புகிறோம்? புரியுதுங்களா? பாடத்தினுடைய கான்செப்ட் புரிஞ்சிருங்க. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்குது, அதுல எந்த மாற்றம் இல்லை, அதுல மிக உறுதியாக நிற்கிறோம் 100%. ஆனால் அது ஸ்தாபிக்கப்பட்டு இருக்குது அப்படின்றத எப்படி உறுதியா சொல்றது, எந்தெந்த வகையில நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும் நம்ம அடிப்படை பாடத்துல கேட்டிருக்கிறோம், கர்த்தர் இயேசுனுடைய அந்த ஆளுகை எந்த வருஷத்துல ஆரம்பிச்சு? 1874 வருஷத்துல ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. கர்த்தர் இயேசு வந்தாயிற்று, வந்துட்டார். ஆவிக்குரிய பாகத்தினுடைய ஆளுகை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் சிறிது நாட்களில் கண்ணுக்கு தெரியற ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகுது. அதெல்லாம் உண்மைதான். அப்ப 1874 அவர் வந்துட்டார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், உண்மை. ஆனா எப்படி நிரூபிப்பது சொல்லிட்டோம்னா, மீண்டும் நம்ம அடிப்படை சத்தியம் கொஞ்சம் நினைவுபடுத்திட்டோம்னா நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுல மூன்று கோணத்துல நம்ம இந்த ஒரு சாட்சியங்கள் கேட்டிருக்கிறோம். ஒன்னு தீர்க்க தரிசனத்தினுடைய வாயிலாக கேட்டிருக்கிறோம். காலக்கணக்கினுடைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, அதுல நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். உதாரணம் சொல்லணும்னா தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் நம்ம படிக்கலாம். தானியேல் 12:9 படிக்கலாம். பாருங்க, இதை கடைசி நாள் பத்தி அங்க தேவன் கொடுத்திருக்கிறார் தீர்க்க தரிசனமா. ஆனா அதனுடைய காலக்கணக்கு, கர்த்தர் இயேசுவினுடைய அந்த இரண்டாம் வருகை, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல், அதை பத்தி ரொம்ப தெளிவா இந்த வசனத்தில் இருக்கு. நமக்கு ரொம்ப உறுதியான வசன பகுதிகள் அது. 1874 கர்த்தர் இயேசு அவர் வந்துட்டார் என்பதற்கு உறுதியான தீர்க்க தரிசனம், காலக்கணக்கின் தீர்க்க தரிசனம். அப்ப அதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றார். அவருடைய வருகை எப்போ? தானியேலுடைய கேள்வி என்னன்னா, அவருடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அது எப்போ நடக்கும்? அது மேசியா வரும்போது நடக்கும். மேசியா எப்போ வருவார்? அதுதான் அந்த காலக்கணக்கு கொடுக்கிறார். அதுக்கு ஒரு ஆரம்பம் கொடுக்கிறார். அது எங்கே ஆரம்பிக்கும், அவர் எப்போ வருவார்? வசனம் 11 வசனம் படிக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு ஆரம்பம் கொடுக்கிறார். கர்த்தர் இயேசு எப்ப வருவார் என்பதற்கு ஒரு ஆரம்ப தேதி கொடுக்கிறார். எவ்வளவு நாள் செல்லும் அதுக்கு? 1290 செல்லும். ஆனா எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா, அது பாலாக்கும் மறுபரப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் நமக்கு தெரியும். அந்த கிறிஸ்தனுடைய அந்த ஸ்தாபிக்கப்படுதல் சொல்லுது. அப்ப கிபி 539 இருந்து கணக்கு எடுக்கணும். 1290 இதை கூட்டும் போது நமக்கு காமிக்குது கிபி 1829 வரைக்கும். ஆனால் கர்த்தர் இயேசு அந்த தேதியில வரல, நமக்கு தெரியும். ஆனால் நடந்தது என்னன்னா, அந்த காலப்பகுதியிலிருந்து தான் கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை பெற்றன செய்திகள் அழகாக பரவ ஆரம்பிச்சது. அதுக்கு பிற்பாடு பார்க்கும்போது இரண்டாவது இன்னொரு பகுதியை படிக்கலாம். 12 வசனம் இல்ல, சரியா வாசிங்க பாருங்க. 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான். அப்போ இந்த தேதியில தான் கர்த்தர் இயேசு வருகிறது பாக்குறோம். இந்த கணக்கு கூட நமக்கு தெரியும். கிபி 539 இருந்து கூட்டணும். 1335 நாள் என்பது நமக்கு தெரியும். தீர்க்க தரிசன பாஷை அது வருஷம் குறிக்குது. அது நமக்கு ஒரு கணக்கு காண்பிக்குது. ஒரு வருஷம் கிபி 1874. அருமையான உதாரணம் இங்க இருக்கு, காலக்கணக்கின் தீர்க்க தரிசனம். இந்த வகையில நம்ம கர்த்தருடைய இரண்டாம் வருகை குறித்து ரொம்ப தெளிவாக அறிந்திருக்கிறோம். இரண்டாவது பகுதி நம்ம பார்க்கணும்னா, நியாயப்பிரமாணத்துல யூபிலி நியாயப்பிரமாணம் நமக்கு தெரியும். அந்த யூபிலி நியாயப்பிரமாணத்துல ரொம்ப தெளிவாக காண்பிக்குது காலக்கணக்குகள். அது 70 யூபிலி கொண்ட காலக்கணக்கு. அது ஆரம்பிக்குது கிமு 1579. அது முடியுது, நிழலான அந்த ஒரு யூபிலி முடியுது வருஷம் 1874. ரொம்ப தெளிவா நமக்கு தெரியும். இதெல்லாம் கணக்கு நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அதனால இது டீட்டெயிலா நம்ம போக தேவையில்ல. ஒருவேளை இன்னும் தெளிவு வேணும்னா அடிப்படை அந்த நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். ரொம்ப எளிமைதான் பாருங்க. இப்ப இந்த ரெண்டாவது கூட இந்த நியாயப்பிரமாணம் வகையில கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். கர்த்தருடைய இரண்டாம் வந்திருக்குதல் 1874. அடுத்தது மூன்றாவது ஒரு சாட்சி கூட நம்ம பார்க்கலாம். அது வேதாகம காலக்கணக்கு. வேதாகம காலக்கணக்கு தெளிவாக நமக்கு காண்பிக்குது 1874. அது எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆதாமுடைய வீழ்ச்சியிலிருந்து கணக்கு எடுக்கும் போது நமக்கு தெளிவான ஒரு கணக்கு 6000 வருஷத்தினுடைய முடிவு, 7000 வருஷத்தினுடைய ஆரம்பம். சோ அது 1874 முடிது. 6000 வருஷம் தீமையினுடைய அனுமதி, நன்மைக்கான அனுமதியின் ஆரம்பம் 1874. இதுல டீடைல நம்ம கேட்டிருக்கிறோம், எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆனால் நம்ம இடத்துல கேட்கிறவர் கிட்ட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று என்று சொல்லுகிற ஜனங்கள் மத்தியில நம்ம அதை உறுதியாக அவங்களிடத்துல காண்பிக்கணும்னா வேதத்தில் இருந்து எப்படி காண்பிப்பது? இப்ப இந்த மூன்று வசன பகுதிகள் நம்ம காண்பிச்சு கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க 1874 இருந்து காண்பிக்க முடியுமா? சாட்சியம் ஏற்றுக்கொள்ளுவாங்களா? கண்டிப்பாக மனதிருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய 7வது தூதன் அருமையான ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. அவருடைய சத்தியத்துக்கு காது கொடுக்கிற ஜனங்கள் ரொம்ப எளிமையான ஜனங்கள். எல்லா விதத்திலும் படிப்புல, ஞானத்துல, வேற வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் ரொம்ப எளிமையான ஜனங்களா இருக்கிறாங்க. அப்ப இந்த எளிமையான ஜனங்கள் அவருடைய சத்தியத்தை உணர்ந்து கொள்ளணும்னா எளிமையான முறையில் அவங்களுக்கு கொடுக்கிறது தேவனுடைய ஒரு மெத்தட். அப்ப அநேக வழிமுறைகள் தேவன் கொடுக்கிறார் நம்ம அவருடைய வசனத்தின் மேல நம்பிக்கை வைப்பதற்கு, அல்லது புரிந்து கொள்வதற்கு, அதன் மேல விசுவாசம் வைக்கிறதுக்கு. அப்ப அநேக வழிகள் வைத்திருக்கும் போது பாருங்க, இப்ப மூன்று பார்த்தோம். அது மூன்றுமே மூன்று விதத்துல தேவன் வச்சிருக்கிறார் சாட்சியங்களாக. ஆனால் தேவன் இதை விட இன்னும் எளிமையான மெத்தட் பயன்படுத்திருக்கிறார். அதுதான் கர்த்தர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது எங்க நம்ம பார்க்கலாம்னா, இந்த ஒரு கொள்கை கர்த்தருடைய முதலாம் வருகையில. பாருங்க, கர்த்தருடைய முதலாம் வருகை பற்றி இஸ்ரேல் ஜனங்களுக்கு காலகாலமா தேவன் கொடுத்துட்டே வந்தார் சத்தியங்கள் அவருடைய ஜனங்கள் மூலமா. ஆனா ஏற்ற சமயம் வந்திருக்கும் போது அவங்கள் நிராகரிப்பு செய்துட்டாங்க, அதன் மேல் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ரொம்ப தெளிவா காண்பிச்சிருக்குது கர்த்தருடைய முதலாம் வருகை எப்போ, அந்த 70 வார அந்த காலக்கணக்கில் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப தெளிவா இருக்கு மேசியாவுடைய வருகை பற்றி. மேகா புஸ்தகத்தில் பார்த்தோம்னா அவர் எங்க பிறப்பா, ரொம்ப தெளிவா இருக்கு, இடம் கூட சொல்லியிருக்கு. இப்படி அநேக விஷயங்கள் அங்க காலக்கணக்கை மூலமாக தேவன் கொடுத்திருந்தாலும் அதன் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அல்லது அந்த ஏற்ற சமயத்தில் மேசியா வந்திருக்கும் போது அவரை சரியாக அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களால முடியல. இன்னைக்கு எப்படி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களோ அது போலத்தான். கர்த்தர் இயேசுனுடைய வந்திருக்குதல் குறித்ததான அறிவுக்குள்ள அவங்க இல்ல, ஆனா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சகோதர சகோதரிகளே, நமக்கு நல்லா தெரியும் கர்த்தர் இயேசு இன்னைக்கு வந்திருக்கிறார். ஆனா முதலாம் வருகையை கொஞ்சம் நம்ம போய் பார்க்கலாம் போது, கர்த்தர் இயேசு மேசியாக வந்திருந்தார், ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் அங்கீகாரம் பண்ணல. ஏனால் அவங்க எதிர்பார்த்தபடி அங்க எதுவுமே நடக்கல. அதனாலதான் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு சந்தேகம் அல்லது கேள்வி முழு இஸ்ரேலில் அவரை இந்த உலகத்துக்கு அறிமுகம் படுத்திட்டா யோவான் ஸ்நானகன் கிட்ட கூட இருந்துச்சு. அவரு கூட கர்த்தர் இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டார் தன்னுடைய சீஷர்கள் அனுப்பி, வந்திருக்கிறவர் நீர்தானா, இன்னொரு வர காத்திருக்க வேண்டுமா? பாருங்க, இந்த கேள்வி அங்க யோவான் ஸ்நானகனுக்கு எழும்பிடுச்சு. பாருங்க வசனம் மத்தேயு 11வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். பாருங்க, தன்னுடைய சீசர்களை அங்க அனுப்புறார் யோவான் ஸ்நானகன். ஆனா இந்த உலகத்துக்கு அறிமுகம் படுத்தினவர் அவர் தான். ஆனா அவருக்குள்ளேயே இந்த ஒரு கேள்வி வந்துருச்சு. அப்ப இந்த கேள்வியை கர்த்தரிடத்துல கொண்டு போயிட்டு கேட்கும் போது, நியாயமா கர்த்தரேசு என்ன சொல்லணும், யோவான் ஸ்நானகன் நீங்க தான் என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சீங்க, உங்களுக்கு இந்த சந்தேகம் வருவது ஆச்சரியமாக இருக்கு, சரி பரவாயில்ல, நீங்க தானியேல் தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 9 அதிகாரம் போயிட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் படிச்சு பாருங்க. கர்த்தரே சொன்னாரா, சொன்னாருங்களா? ஏன்னா வேதத்துல இருக்கு ரொம்ப தெளிவா இருக்கு அவருடைய முதலாம் வருகை பற்றி, 70 தீர்க்க தரிசனம். அப்ப யோவான் ஸ்நானகனுக்கு கர்த்தரேசு காண்பிச்சிருக்கலாம், போய் நீங்க இந்த வசன பகுதிகளை ஆராய்ந்து பாருங்க, யோவான் ஸ்நானகன் சொல்லிருக்கலாம். ஆனா கர்த்தரேசு அப்படி சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல அதை நம்ம பார்க்கலாம். ஆனா என்ன சொல்லிட்டார் வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவான் கிட்ட போய் சொல்லுங்க. என்ன கேட்டாங்க, என்ன நடக்குதாங்க, என்ன பார்த்தாங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, லிஸ்ட் கொடுக்கிறார். குருடர் பார்வை அடைறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, போதும். பாருங்க எவ்வளவு அடையாளங்கள் கொடுக்கிறாரு பாருங்க. அப்ப இங்க கர்த்தரேசு அந்த கால கணக்குகள் காண்பிக்கல, மாறாக அவர் வந்திருப்பதை யோவான் ஸ்நானகன் முதல் கொண்டே எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில, அவர் உறுதியாகும் வகையில் அவர் சொல்ற விஷயம் என்ன, அடையாளங்கள் காண்பிக்கிறார். அவர் வந்திருப்பதற்கான அடையாளங்களை தான் கர்த்தரேசு அங்க யோவான் ஸ்நானகனிடம் காண்பிக்கிறது தெளிவாக பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது, ஆனா இதெல்லாம் ஏன் இப்ப பார்க்கணும், ஆனா இதுல தான் முக்கியமான ஒரு காரியம் இப்ப நம்ம பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. மிகவும் முக்கியமான ஒரு கொள்கை இது, கர்த்தர் இயேசு நமக்கு காண்பித்திருக்கிற மிக முக்கியமான கொள்கைகள். பாருங்க, கால கணக்குகள் நமக்கு அநேகம் இருந்திருந்தாலும் தேவன் நமக்கு காண்பிக்கிறது எப்படி, சில விசுவாசங்கள் நமக்கு உறுதியாகும் படிக்க பார்க்கும்போது அடையாளங்கள் மூலமாக அதை காண்பிக்கிறார் கர்த்தர் இயேசு. அதை அருமையா செய்திருக்க நம்ம கவனிக்கலாம். அப்போ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதுக்கான அடையாளங்கள், பாருங்க காலக்கணக்குகளை நம்ம எதுவுமே சொல்ல, அடையாளங்கள் அதுதான் மிகப்பெரிய சாட்சி. வேதத்தின் முழுக்க நம்ம பார்க்கும்போது காலக்கணக்கில் இருக்கு, அதே சமயத்தில் அதுக்கு ஈக்குவலா தேவன் அடையாளங்கள் நிறைய கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இயேசு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கும் போது அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது என்பதை எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது, அடையாளங்கள் ரொம்ப முக்கியமான கொள்கை சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு ரொம்ப அதன் மேல நம்ம உறுதி வைக்கலாம், விசுவாசம் இன்னும் பலப்படும். பாருங்க இப்ப எந்தெந்த வகையில எல்லாம் அடையாளம் வச்சிருக்கிறார் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க சில அடையாளங்கள், தானியேல் 2:44 வசனம் படிக்கலாம். பாருங்க இந்த ஒரு 2 அந்த பொற்சிலை பற்றி இருக்கிற அந்த ஒரு அருமையான ஒரு நிழல் நம்ம பார்க்கிறோம் அங்க காண்பிச்சிருக்கிறார். பாருங்க இப்போ இந்த ஒரு அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், அதனுடைய அடையாளம் எப்படியெல்லாம் இருக்கும்ட்டு அங்க தேவன் காண்பிக்கிறார். அப்போ ராஜ்யம் கர்த்தர் இயேசு ஸ்தாபிக்கும் போது அங்க இருக்கிற மற்ற அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ராஜ்யத்தையும் அந்த ராஜ்யம் என்ன பண்ணிடும், அந்த ராஜா இல்லாமல் பண்ணிடுவார். ஒரு முக்கியமான அடையாளம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம முன்னாடி நமக்கு நல்லா தெரியும், ராஜாக்களுடைய ஆளுகை இந்த பூமியில எங்கேயுமே இல்ல. ராஜாக்கள் இருக்கிறாங்க ரபஸ்டாம் மாதிரி, ஆனால் உண்மையிலேயே அவங்களுடைய ஆளுகை அதிகாரம் அந்த தேசத்தின் மேல இருப்பதில்லை. ரொம்ப அருமையான அடையாளம் காண்பிக்கிறார். அப்ப என்ன ஆச்சு, ஏன் ராஜாக்கள் இல்லாமல் போயிட்டாங்க? இவ்வளோ காலகாலமாக இந்த பூமியை ஆளுகை பண்ணி கொண்டு வந்த இந்த ராஜ்யத்தினுடைய ராஜாக்கள், இந்த மேன்மக்கள் ஏன் திடீர்னு காணாம போயிட்டாங்க? என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு? எல்லாம் திடீர்னு விட்டு போயிட்டாங்களா? நாங்க ஆளுகை பண்ண வேண்டாம், இது எங்களுக்கு முடியாதுன்னு விட்டு போயிட்டாங்களா ராஜாக்கள்? என்ன ஆச்சு, எப்படி காணாம போயிட்டாங்க? வசனம் படிக்கலாம், சங்கீதம் 110:5. இன்னைக்கு ராஜாக்கள் காணாம போயிட்டாங்க, எங்கேயுமே இல்ல, காரணம் ஏன்? தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அந்த ராஜாக்களை? வெட்டுவார், வெட்டிட்டார். அவருடைய கோபத்தினால் அவருடைய ஆளுகை குறிக்குது. அது 1874 ஆரம்பிக்குது. அந்த நாளிலிருந்து பார்க்கும்போது இந்த உலகத்தின் ராஜாக்களை கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? வெட்டிட்டார். அப்படின்னு இல்லாமல் பண்ணிட்டார். அப்ப அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. ஏன், எப்படி இது நடந்துச்சுன்னா, கர்த்தர் இயேசு வந்திருக்கிறார், அவருடைய ஆளுகையில் அவர் இருக்கிறார். அதனால மற்ற ராஜாக்களுக்கு அங்க வேலை இல்லை. அந்த ராஜாக்கள் யாரும் இல்லாததுக்கு காரணம் இதுதான் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஒரு முக்கியமான அடையாளம் உலகத்தின் வரலாற்றுல. எவ்வளோ 1000 வருஷங்கள் இந்த பூமியை இவங்க ஆளுகை பண்ணி கொண்டு வந்தாங்க, ஆனா திடீர்னு காணோம். காரணம் அது கர்த்தர் இயேசு இல்லாமல் பண்ணிட்டார் அவங்கள. ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் பார்க்கிறோம். இரண்டாவது நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நடந்து வருகிற அநேக விதமான அழிவுகள் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அப்ப இந்த அழிவுகள் பார்க்கும்போது ரொம்ப வினோதமா இருக்கு, ஆச்சரியமா பார்க்கிறாங்க இந்த உலகத்தின் ஜனங்கள். அது மாத்திரமல்ல, இந்த நடக்கிற அழிவுகளை பார்த்துட்டு, இயற்கை சீற்றங்கள் மற்ற எல்லா காரியங்கள் பார்த்துட்டு பயந்துடுறாங்க. என்ன பயம்னா, மரண பயம். பாருங்க வசனம் படிக்கலாம், லூக்கா 21:26. பாருங்க, மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இன்னைக்கு மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கா இல்லையா நம்ம கேள்வி கேட்டா ரொம்ப தெளிவா நம்ம சொல்ல முடியும். உண்மையிலேயே அங்கனா இருக்கிறாங்க இந்த உலகத்தின் ஜனங்கள், ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க, ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. செப்டம்பர் 11 ஞாபகம் வந்தா யாருக்கெல்லாம் கலக்கமாயிடுது பாருங்க. டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் வந்துட்டா யாருக்கெல்லாம் கலக்கமாகுது, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பேப்பர்காரங்க இன்னும் என்ன பண்றாங்க, செய்தித்தாள்கள் இன்னும் நியூஸ் ரொம்ப அழகா கிளப்பிட்டுருவாங்க. அப்ப கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஆயிடுது, ரொம்ப பயமாயிடுது. வாக்கிங் போறவங்களும் பயந்துடுறாங்க, சில நாள் கட் பண்ணிடுவாங்க. உண்மையிலேயே நடக்குது. ஏன்னா மறுபடியும் வந்துடுமோ அந்த பயம் இருக்குது. இன்னும் அநேக விதத்தில் நம்ம சொல்லலாம், மழை மற்றும் அநேக காரியங்கள் நம்ம சொல்லலாம் சகோதர சகோதரர். இயற்கை சீற்றங்கள் இன்னைக்கு இதெல்லாம் மனிதனுடைய மனதை, அந்த தைரியத்தை வலுவிழக்க பண்ணிருக்குது. ஏன் இப்படி ஆச்சு இவங்களுடைய மனசு, என்ன காரணம்? இதெல்லாம் ஏன் இன்றும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது மாத்திரம் இவ்வளவு நடக்கணும்? வசனம் படிக்கலாம், சங்கீதம் 110:6. பாருங்க, எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். எந்த நாளில? ரொம்ப தெளிவா காண்பிக்கிற வசனம், அவருடைய கோபத்தின் நாளில. அவருடைய ராஜ்யத்துக்கு அநேக விதமான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்க அந்த நாளுக்கு, அது மகா உபத்திரவத்தின் நாள், மப்பும் மந்தாரமான நாள், அது பயங்கரமான நாள், அது பால் கடைப்பான நாள். பாருங்க, இப்படி அநேக பெயர் இருக்கு அந்த நாள். அதுதான் கர்த்தருடைய ஆளுகை அந்த நாள் குறிக்குது. பாருங்க சகோதர சகோதரிகளே, அப்ப ராஜ்யத்தினுடைய முதல் பகுதிகளில் இது எல்லாமே தெளிவாக நடக்கும் என்பது காலக்கணக்கின் தீர்க்க தரிசனங்களில் மாத்திரமல்ல, அடையாளங்களின் மூலமாக தேவன் ரொம்ப எளிமையா காண்பிச்சிருக்கிறார். பொதுவாக ஏன் தேவன் இப்படி வச்சிட்டார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் அதே தான் வச்சிருக்கிறார். ஏன் தேவன் அப்படி வைக்கணும், என்ன காரணம்? பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட கர்த்தர் இயேசு கேட்டாரு, அவருடைய அந்த வந்திருக்குதலை பத்தி பேசும்போது அவங்களுக்கு பதில் சொல்லாம கர்த்தர் இயேசு கேட்கிறார் ஒரு கேள்வி, வானத்தினுடைய அடையாளம் எல்லாம் வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, மழை வரும், காலநிலைகள் மாறுது, இதெல்லாம் சொல்றீங்கல்ல, ஆனா மேசியானுடைய வருகை மாத்திரம் ஏன் அந்த மாதிரி அடையாளங்கள் பார்த்து உங்களால புரிந்து கொள்ள முடியல? ஏன்னா ஏசையா தீர்க்க தரிசனத்தை தெளிவாக காண்பிச்சிருக்கிறார். அவர் வரும்போது என்னென்னலாம் நடக்கும், தேவாலயத்துல கர்த்தர் இயேசு அந்த சுருளை அழகாக வாசித்து காண்பிக்கிறார். அவரு வரும்போது என்னென்னலாம் நடக்கும், ஏசையா 61 அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம். அவர் வந்திருக்கும் போது முதலாம் வரிகையில குருடர்கள் காண்பார்கள், செவிடர்கள் கேட்பாங்க, முடவர்கள் நடப்பாங்க. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இன்னொரு பகுதியை கர்த்தர் இயேசு பேசல, ஏன்னா அது இரண்டாம் முறைகளில் நடக்கிற காரியம். அதனால முதலாம் முறைகள் அவர் அந்த காரியமே பேசவே இல்லை. பாருங்க, இப்போ அநேக அடையாளங்கள் தான் காண்பிக்கிறார் அவருடைய வந்திருக்கதையில நாம் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. முதலாம் முறைகளும் அதே கொள்கை தான் கர்த்தர் இயேசு அவங்க காண்பித்திருக்கிறார். இரண்டாம் முறைகளிலும் காலக்கணக்குகள் இருப்பினும் இந்த அடையாளங்கள் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறார். அப்ப இந்த அடையாளங்கள் வச்சுட்டு நம்ம உறுதி பண்ணிக்கலாம், இன்னைக்கு கர்த்தர் இயேசு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். ரொம்ப தெளிவாக வசன பகுதிகள் இருக்கு சகோதர சகோதரிகளே. அநேக விஷயங்கள் இருக்கு கர்த்தர் இயேசுனுடைய இந்த வந்திருக்குதலில் நடக்கிற அடையாளங்கள். இன்னும் எவ்வளவு அடையாளங்கள், அநேக அடையாளங்கள் நம்ம தானியேல் தீர்க்கதரிசனத்தில் கூட பாக்குறோம். அறிவு பெருக்கம், அதே சமயத்தில் போக்குவரத்துல நடக்கிற பெரிய பெரிய மாற்றங்கள், இப்படி அநேக அடையாளங்கள் கூட இருக்குது. அப்ப இந்த அடையாளங்களை நிரூபிக்குது கர்த்தர் இயேசு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். சரி, ஓகே, இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிந்திருக்கிற விஷயங்கள், பரிச்சயமான விஷயங்கள் தான். பட் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த பகுதியில காணப்படுகிற கொள்கை அது மாத்திரம் மைண்ட்ல வச்சிருங்க, அவ்வளவுதான். கொள்கை என்னன்னா, எப்போதுமே தேவன் நமக்கு அவருடைய அநேக விதமான முக்கியமான தெய்வீக திட்டங்களை காண்பிப்பதற்கு அவர் பயன்படுத்துகிற முக்கியமான முறை தான் இந்த முறை, அடையாளங்களின் மூலமாக நிரூபித்தல். முதலாம் வரிகளை அப்படித்தான் காண்பிச்சிருக்கிறார், இரண்டாம் வரிகளையும் காண்பித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் அநேகம் அவருடைய வார்த்தைகள் நடந்தே வருகிறதா இல்லையா, அதை நிரூபிப்பதற்கு அநேக அடையாளங்கள் இஸ்ரேல் ஜனங்களை காண்பித்திருக்கிறார். பாருங்க, அவங்க எகிப்திலிருந்து விடுதலையாகி கானான் குமர வகையில் அவர் அவங்க கூட தான் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு எவ்வளவு சாட்சியங்கள் காண்பிச்சிட்டார் பாருங்க. செங்கடல பிளந்தார், எகிப்தியர்களை கொன்னுட்டார் அதுல போட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி காடைகள் கொடுக்கிறார், கண்மலையிலிருந்து தண்ணீர் வர வைக்கிறார், இப்படி அநேக அடையாளங்கள் காண்பிக்கிறார். பாருங்க, சொல்றது மாத்திரமல்ல அதை செய்து கண்ணு முன்னாடி நிரூபித்து காமிக்கிறார் நம்முடைய தேவன். அப்போ ஆதி காலத்திலிருந்து நம்ம எடுத்துட்டோம்னா தேவன் இந்த முறையை அழகாக பயன்படுத்திருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அடையாளங்கள், எந்த ஒரு காரியத்தையும் அடையாளத்தின் மூலமாக நிரூபித்தல், அதே தான் முதலாம் வரைக்கில கர்த்தர் இயேசுவுடைய அந்த காலப்பகுதியில் நடந்துச்சு. அவர் வந்திருப்பதை அடையாளங்கள் மூலம் தேவன் நிரூபிச்சிட்டார். அதே போல இன்னைக்கு கூட அவருடைய இரண்டாம் வந்திருக்கதில் நாம் உறுதியாவதற்கு இன்னும் தெளிவாக மற்றவரிடத்துல சொல்லணும்னா கூட காலக்கணக்குகள் ஒரு விதத்துல கேள்விக்குறியா இருந்தாலும் இந்த அடையாளங்களுக்கு அவங்க என்ன பண்ண முடியாது, யாருமே தப்பிக்கவே முடியாது, தவறு சொல்லவே முடியாது, போக்கவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு தெளிவா இருக்கு, கண்ணு முன்னாடியே இருக்கு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்பயுமே இருந்ததே இல்லை, இப்ப இருக்கு அப்படின்னா அது எந்த நாள், அது ரொம்ப தெளிவா காண்பிக்குது அது கர்த்தருடைய நாள். சரி, இந்த ஒரு கொள்கையை நம்ம பாக்குறதுனால அடிஷனலா நமக்கு இப்ப வேற என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்கு? கொள்கை மாத்திரம் இப்ப மைண்ட்ல வச்சிருங்க, அடையாளங்கள் மூலமாக தேவனுடைய செயல்பாடுகளை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளுதல். இப்ப நம்ம எல்லாருக்குள்ளயும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அது என்னன்னா நம்ம எல்லாருடைய ரட்சிப்பு இல்லைங்களா. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் எப்போ நம்ம இந்த வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு நிறைவு செய்வோம், முழுமை செய்வோம். நமக்கு முன்னாடி அநேக பரிசுத்தவான்கள் கடந்து போயிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கும் போது நமக்கும் அதே ஆசைதான் இருக்கு. சோ நம்ம எப்போ இந்த ஓட்டத்தை முடிப்போம், அல்லது இந்த ஒட்டுமொத்த இந்த சபையினுடைய முடிவு எப்போ, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம அதிகம் விசுவாசிச்சு இப்ப இந்த ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறோம். இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு எப்ப ஆசீர்வாதம் வரும், எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம அதுக்காக அநேக விதமான தேடல்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம், அநேக முறைகளில் சில கால கணக்குகள் கூட நம் முன்னாடி அநேக பேர் வைக்கிறாங்க இந்த சபையினுடைய நிறைவடைதல் குறித்து. அதெல்லாம் நமக்கு சில சில காரியங்கள் விசுவாசத்தை கொண்டு வருது, சில காரியங்கள் நம்ம இடத்துல விசுவாசத்தை கொண்டு வரது இல்லை. ஆனால் அது பரவாயில்லை. ஆனால் ஒரு விஷயம் இருக்கு, இந்த சபை எப்போது நிறைவடையும் என்று ஒருத்தர் கேள்வி கேட்டா தெளிவாக அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், காலங்களை போயிட்டு நம்ம அலசி ஆராயலாம், தவறு இல்லை. ஆனா இன்னும் நம்ம உறுதியாகுவதற்கு, ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்வதற்கு தேவன் வச்சிருக்கிற இந்த கொள்கை நம்ம பற்றி கொண்டோம்னா ரொம்ப தெளிவா இருக்கலாம். அப்ப இந்த சபையினுடைய காரியத்தில் இந்த கொள்கை அப்படியே வச்சு பார்த்தோம்னா ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். இப்ப சபையை எப்போது நிறைவடையும் அப்படின்னு கேள்வி கேட்டா இந்த வருஷம் அந்த வருஷம் நம்ம சொல்லலாம். ஆனால் அதை விட இன்னும் ரொம்ப எளிமையாக நம்ம உறுதியாகுவதற்கு அடையாளங்கள் பயன்படுத்தலாம். சபை நிறைவடையும் என்றால் சபையினுடைய வாழ்க்கையில அடையாளங்களாக நிறைவேற வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில சொல்லர்த்தமாக நிறைவேற வேண்டிய அநேக சம்பவங்கள் இருக்கு. அவங்களுடைய நிறைவை உண்டாகணும்னா இந்த உலகத்துல அநேக சம்பவங்கள் நடக்கணும். பாருங்க, மேசியானுடைய வருகை முதலாம் வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவர் வந்திருக்கணும் அப்படின்னா, அல்லது வந்திருக்கும் போது என்னென்ன நடக்கணும்னா கலக்குகள் இருக்குது, அதே சமயத்துல சம்பவங்கள் அநேகம் வச்சிருக்கிறார், அடையாளங்கள் அநேகம் வச்சிருக்கிறார். அதே போலத்தான் இன்னைக்கு சபையினுடைய வரலாறு கூட சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பு எப்போ, இந்த முழு சபை எப்போது நிறைவடையும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துச்சுன்னா இந்த கொள்கை நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். அடையாளங்கள் கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா தேவன் இதுதான் ரொம்ப உறுதியாக நம்ம கொடுக்கிறார். ஏன்னா பேதுருவுல நம்ம படிக்கும் போது அதிக உறுதியான வசனம் படிக்கலாம். ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் மன்னிக்கணும் இரண்டாம் நிருபம் முதலாம் அதிகாரம் 19வது வசனம். பாருங்க, வசனத்தை வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். கவனிங்க, அவ்வளவுதான். ரொம்ப குழப்பங்கள் அவசியம் இல்ல, கவனிங்க. கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாச்சா, ரொம்ப குழப்பம் வேண்டாம், கவனிங்க. எதை கவனிக்கணும், தேவனுடைய திரு வசனத்துல இருக்கிற அடையாளங்கள் கவனிங்க. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்னா என்னென்ன அடையாளங்கள் இருக்கும் கவனிங்க, அடையாளங்கள் தெளிவா இருக்கு. அதுல முதலாம் வரைகளே நிறைவேறிச்சு. அதே போல இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற சபையினுடைய வாழ்க்கையில அது நிறைவடைது எப்போ, நம்ம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு கூட பதில் இருக்கு, திருவசனத்தை கவனிங்க. அது என்ன வசனம்னா தீர்க்க தரிசன வசனங்கள். தீர்க்க தரிசன வசனத்தை நம்ம கவனிச்சிருக்கோம்னா அது தெளிவா நமக்கு காண்பிக்கும் எல்லா காரியங்களையும், குழப்பம் இல்லாம மிக தெளிவாக சபையினுடைய வாழ்க்கையில நடக்கும் காரியங்கள் எல்லாமே இருக்கு. சகோதர சகோதரிகளே, குழப்பம் அவசியமே இல்லை. பாருங்க, மிக முக்கியம். ஏன்னா கால கணக்குகளும் இந்த அடையாளமும் ரொம்ப ஈக்குவலா இருக்கும். இல்ல இது தவறு, சம்பவங்கள் கவனிங்க அதுதான் கரெக்ட், அப்படி இருக்காது. இந்த கணக்குகள் சொல்லும் இந்த காலம், அந்த காலம் தான் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இந்த அடையாளங்கள் வச்சு சகோதர சகோதரிகளே. அப்போ இரண்டாம் இன்னைக்கு இந்த ராஜ்யம் சாமிக்கப்பட்டிருப்பதற்கான இந்த ஒரு சாட்சியங்களில நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த அடையாளங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போல இந்த கடைசி நாட்களில் சபையினுடைய நிறைவு எப்போ, உறுதியாகணும், தெளிவாகணும், நம்மளை இன்னும் அதுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும்னா அடையாளங்கள் கவனிங்க. உலகத்துல தேவனுடைய வசனத்துல சொல்லப்பட்டபடி அடையாளங்கள் நடக்குதா, அந்தந்த காலப்பகுதியில் நடக்கும், ரொம்ப தெளிவா கவனிக்கலாம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு எளிமையை நம்ம வந்து பார்க்கலாம், அந்த கிறிஸ்துவ அமைப்பு பற்றி தேவன் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நிறைவேறிட்டு வருது. இந்த உலகத்தினுடைய இந்த நான்கு அமைப்புகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அடையாளங்கள் ரொம்ப அழகா நிறைவேறி கொண்டு வருது. கவனிக்கலாம், இதெல்லாம் கவனிக்கும் போது நம்ம தெரிஞ்சிடலாம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இதெல்லாம் பாக்குறதுனால இந்த அடையாளங்கள்லாம் நம்ம கவனிக்கும் போது இப்போ நமக்குள்ள ஒரு உறுதி கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது சகோதர சகோதரிகளே, இப்ப பாடத்தினுடைய முடிவுக்கு நம்ம வரலாம். பாருங்க, முக்கியமா மறுபடியும் நம்ம அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல நடந்தேறி வருகிற அநேக விதமான முக்கியமான வெளிப்பாடுகளை குறிப்பிட்ட காலத்துல தேதியோட நமக்கு காண்பிக்கிறார். அதுல நம்ம நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் அது மாத்திரம் கொடுக்காம அநேக விதமான அடையாளங்கள் சம்பவங்கள் தேவனுடைய வார்த்தைகளில கொடுத்திருக்கிறார். அதன் மேல நம்ம உறுதியாக விசுவாசம் வைக்கும் போது கண்டுபிடிக்கலாம் நாம இப்போ எங்க இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் நாம இப்ப எங்க இருக்கிறோம். இந்த கால பகுதியில் நம்ம எல்லாருமே சொல்றோம் நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். உண்மைதான், அதுல எந்த மாற்றம் இல்ல. ஆனா கடைசி காலம்னா எப்படி இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு வருஷங்கள் போகும் இது நிறைவடைறதுக்கு, இந்த கடைசி காலம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் போகும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்முடைய ரட்சிப்பு இன்னும் நிறைவேறுவதற்கு எவ்வளவு காலங்கள் போகும், இந்த சபை நிறைவடைவதற்கு இன்னும் எவ்வளவு காலங்கள் போகும், எப்படி அறிந்து கொள்ளலாம். இந்த அடையாளங்கள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் சகோதர சகோதரிகளே. இந்த அடையாளங்கள் தெளிவாக காண்பிக்கும் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம். இப்ப நம்ம எங்கே இருக்கிறோம், கடைசி ஒரு வசனம் வாசி நம்ம முடிக்கலாம். லூக்கா 21 அதிகாரத்தில் 28 வசனம். பாருங்க, தேவன் காண்பிக்கிறார் இந்த கணக்கை நீங்க தெரிந்து கொள்ளும் போது, சொல்லல அது இருக்குது ஆனால் அதுக்கும் மேல இன்னும் நீங்க புரிஞ்சிடுங்க. இவைகள் அந்த வசனத்துக்கு மேல சொல்லியிருக்கிறார். அநேக அடையாளங்கள் மைண்ட்ல வைங்க, அநேக அடையாளங்கள் காண்பிச்சிருக்கிறார். இந்த அடையாளங்கள் உங்க கண்ணு முன்னாடி சம்பவிக்கும் போது நீங்க புரிஞ்சுடுங்க. தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இவைகள் சம்பவிச்சு முடிக்கும் போது கூட இல்ல, சம்பவிக்க தொடங்கும் போது கவனிங்க. இன்னைக்கு தொடங்கியாச்சுங்களா இல்லையா? மேல இருக்கிற வசன பகுதிகளை நம்ம உங்க கவனத்துக்கு விட்டுறோம், ஏன்னா அதுக்கு நேரம் பத்தாது நமக்கு. அந்த வசனங்கள் நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க ஆராய்ந்து பாருங்க. அப்ப இவைகள் சம்பவிக்கும் போது மேல அநேக அடையாளங்கள் இருக்கு. இந்த உலகத்தின் அமைப்புகள் நான்கு அமைப்புகளுடைய அழிவு பத்தி ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப இந்த அடையாளங்கள் சம்பவிக்க முடித்த பிற்பாடு இல்ல, சம்பவிக்க தொடங்கும் போது நீங்க முடிவு பண்ணிருங்க. தொடங்கும் போது உங்கள் மீட்பு எங்க இருக்கு, சமீபமா இருக்கு. சமீபமா இருக்குன்னா என்ன அர்த்தம், சமீபமாயினா எப்படி புரிஞ்சுக்கலாம். அதோ பாருங்க அங்கதான் இருக்கு அப்படி சொல்லாமா, இல்லத பாருங்க அங்க இருக்கு அப்படி சொல்ல முடியுமா? சமீபமாய் என்ன சொல்லலாம், பாருங்க இங்கதான் இருக்கு, அங்க இல்ல, இங்க இல்ல, அப்படி இல்ல, எங்க இருக்கு, இத பாருங்க இங்க இருக்கு அப்படின்னா எங்க, அத பாருங்க கை வச்சா என்ன ஆயிடும், எட்டிடும், அவ்வளவுதான். சோ அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த அடையாளங்கள் கவனிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ளணும் ரொம்ப முக்கியமான விஷயம், கைக்கு எட்டர தூரத்தில் தான் என்ன இருக்கு, இந்த நாள் இருக்கு, இந்த முடிவு இருக்குது, சபையினுடைய நிறைவு இருக்கு, நம்முடைய ரட்சிப்பு நிறைவடுதல் இருக்கு, இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் தொடங்குவது ரொம்ப சமீபத்தில் இருக்குது சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு ரொம்ப தெளிவா பாக்குறோம் கண்ணு முன்னாடி இந்த சம்பவங்கள் அழகாக நம்ம கண்ணு முன்னாடி நிறைந்து வருகிறது. சோ இது நம்ம பெருசா ஏதாவது காலக்கணக்கில் வச்சுதான் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல, இங்க நடக்கிற இந்த அடையாளங்கள் வச்சு ரொம்ப தெளிவா கண்டுபிடிக்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன காலத்துல இருக்கிறோம். பார்க்கும்போது தெரியுது நம்முடைய ரட்சிப்பு மிக சமீபத்துல அங்க இருக்குது, கையில இருக்குது, கை கெட்ட தூரத்துல இருக்கு சகோதர சகோதரிகளை. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த வாய்ப்பு கூட முடிவடைய போது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த பாடத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, ஒரு முக்கியமான கொள்கை, அது என்னன்னா தேவன் அவருடைய தெய்வீக திட்டங்கள் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு அநேக முறைகள் பயன்படுத்துறார். காலக்கணக்கு தீர்க்க தரிசனங்கள், நியாய பிரமாணங்கள், வேதாகம காலக்கணக்குகள், இப்படி அநேகம் இருக்கு. அதே சமயத்துல ரொம்ப முக்கியமானது இருக்கு, அடையாளங்கள் மூலமாக அந்த காலத்துல சம்பவங்கள் என்னென்ன சம்பவங்கள் நடக்கணுமோ அந்த சம்பவங்கள் வச்சு காண்பிக்கிறார். பாருங்க, அதை வச்சு நீங்க முடிவு பண்ணலாம் நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க. நம்ம முடிவு பண்ணலாம் இன்னைக்கு சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு எந்த காலத்துல இருக்கிறோம், நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு இனி நாம எப்படி பிரயாசப்படணும். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் சாதாரணமா இல்ல சகோதர சகோதரிகளே. இந்த வாய்ப்பு சும்மா இல்ல, இதனுடைய மகத்துவம் ரொம்ப பெருசு, இதனுடைய உன்னதம் மிக பெருசு. உணரணும் மிகுந்த பயபக்தியோடு, சும்மா சாதாரணமா இல்ல, எப்போதும் போல இல்ல, ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோட நம்ம யோசிக்கணும். நம்முடைய இரட்சிப்பு நிறைவேறுவதற்கு தேவனிடத்துல கிட்டி சேரணும், அதிக உறுதியா நம்ம கர்த்தர் இயேசுவை பற்றிக்கொள்ளணும். இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா காரியங்களையும் விட்டுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. அப்போ இன்னைக்கு ரொம்ப குறுகிய காலத்துல இருக்கிறோம் நம்முடைய இரட்சிப்பு நிறைவடைவதற்காக. நம்முடைய கவனத்தை நம்ம திருப்பணும் மற்ற பக்கங்களிலிருந்து, ரொம்ப முக்கியமா சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களிலிருந்து, தேவையில்லாத அந்த ஒரு சிந்தைகளிலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, எல்லாவற்றையும் கவனத்தை நம்ம அங்க கொடுக்காம இந்த அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் பக்கம் கவனத்தை திருப்பி கவனத்தை இருந்து அதற்கேற்ற பிள்ளைகளாக நம்மை நாம் உயர்த்தி கொண்டு இந்த வாய்ப்புக்குள்ள பிரவேசிப்பதற்கு தேவன் தாமே நம் யாவரையும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. ஆமென்.